السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد. بسم الله الرحمن الرحيم. இன்று மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், அதன் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனக்கு தந்திருக்கக்கூடிய தலைப்பு இஸ்லாமிய பார்வையில் மருந்து. இன்று நாம் அதிகளவான விடயங்களுக்கு மருந்து பாவிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். மருந்து என்றால் என்ன என்பதையும் நாம் தெளிவடைய வேண்டியிருக்கிறது. இந்த அடிப்படையில் பேசுவது என்று உலமாக்களுக்கு மத்தியிலும் படித்தவர்களுக்கு மத்தியிலும் அல்லாஹ் இவ்வாறான ஒரு தலத்தை பேசக்கூடிய நிலைமை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அதுக்கு நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன், அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டுமல்ல, இந்த இடத்திலே ஒரு சிறிய விஷயத்தை ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய உரையினை நுழைகிறேன். நான் இந்த விடயத்தை பேசுவது என்பது எல்லோருக்கும் தெரியும், மரங்கொத்தி பறவை இருக்கிறது. மரங்கொத்தி பறவை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களையும் கொத்திவிடும், ஆனால் ஒரு மரத்தை கொத்திவிட மாட்டாது. அதுதான் வாழை மரமாக இருக்கிறது. அதே போலதான் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் உலமாக்களுக்கு மத்தியிலும் அறிவாளிகளுக்கு மத்தியிலும் நான் பேசுவதென்பது மரங்கொத்தி பறவை வாழை மரத்தை கொத்துவது போன்றாகிவிடும். அந்த அடிப்படையில் நான் ஏதும் தவறுதலாக பேசும் எடுத்து அதை திருத்தி தருமாறு கேட்டவனாக ஒரு விடய என்னுடைய உரையிலே நுழைகின்றேன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இஹ்யாவில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம்தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாவிடத்திலே சொன்னார்கள், நான் மூசா கலிமுல்லாவாக இருந்து, அதாவது நீ மூசா கலிமுல்லாவாக இருந்து ரப்பாக நான் இருந்தால் என்னிடம் நீ எதை கேட்பாய் என்று அல்லாவிடம் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சந்தோஷம் அடைந்தவனாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்லுகிறான், நான் நல்ல ஆபியத்தை கேட்பேன். அப்ப அல்லாஹ் மனிதனுக்கு ஆபியத்துடைய விஷயத்தை, ஒரு மனிதன் ஆபியத்தாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் விரும்பக்கூடிய இந்த ஆபியத்தான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை ஏன் எம்மிடத்தில் இல்லாம போனது? கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆபியத்தான வாழ்க்கையை காட்டி தரவில்லையா என்பது இன்று ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்று நாம் எதுக்கெடுத்தாலும் நாம் மருந்து என்ற அடிப்படையில் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த அதிகமான மருந்துகள் புழக்கத்திலே காணப்படுகிறது. அப்படியாக இருந்தால் எங்களுடைய அன்பாசு வித்தியாசத்தை பேசினாங்க, மருந்து என்றால் என்ன? மருந்து என்ற சொல்லுக்கு பொதுவாக ஒரு விடயத்தை, முன்னூறுக்கு மேற்பட்ட வரைவிலக்கணங்கள் காணப்படுகின்றது. ஆனால் இந்த வரைவிலக்கணத்தை நாம் நோக்குகின்ற பொழுது எல்லோரும் ஒரு கருத்தில் மட்டும் உடன்படுகிறார்கள். அது என்ன கருத்து என்று சொன்னால், ஒன்றை கொண்டு ஒன்று, ஒன்றை கொண்டு ஒரு நோக்கி சிகிச்சை அளிக்கின்ற பொழுது அது குணமாகுமாக இருந்தால் அதுதான் மருந்து என்பதை இன்று இருக்கக்கூடிய எல்லா வைத்தியர்களும் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று நாம் நோக்குகின்ற பொழுது எல்லோரும் நாம் இன்று எதை எடுத்துக்கொண்டாலும், காய்ச்சல் வந்தாலும், தலைவலி வந்தாலும், சளி வந்தாலும், இன்று மக்கள் அதிகமாக போய்கொண்டிருக்கக்கூடியது மருந்து எடுப்பதற்காகவே செல்லுகின்றார்கள். அதாவது அலோபதி மருந்து என்னுகின்ற பொழுது ஆங்கில மருந்திலே இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய ஆங்கில மருந்துக்கு சொல்லப்படுகின்றது ட்ரக்ஸ் என்று சொல்லுவார்கள். அங்கு அது மருந்து என்று பாவிக்க மாட்டார்கள், ட்ரக்ஸ் என்று சொல்லக்கூடிய நிலைமை உண்டாகிறது. அதனுடைய அடிப்படை அர்த்தம் என்ன என்று சொன்னால், அதாவது 2020 காலங்கள், அதாவது 20th century காணப்பட்ட ஒரு டிக்ஷனரி தான் சம்பர்ஸ் 20th century டிக்ஷனரி என்று. அந்த டிக்ஷனரியிலே தான் ட்ரக்ஸுக்குரிய தெளிவான வரைவிலக்கணம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வரைவிலக்கணம் என்னென்றால், அடிப்படையில் வந்திருக்கிறது. அதாவது ஒரு மனிதனுடைய உணர்ச்சியை இழக்க செய்து நஞ்சு ஊட்டப்படுவதற்கு, அளவுக்கு மிஞ்சிய இன்பத்தை அனுபவிக்கதற்காக பயன்படுத்தக்கூடிய பொருள்களுக்கு தான் ட்ரக்ஸ் என்று பயன்படுத்தப்படுவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வாறு காணப்படக்கூடிய இந்த ட்ரக்ஸின் மூலமாக எங்களுடைய உடம்பிலே மூன்று விடயங்கள் நடைபெறும். இந்த மூன்று விளைவுகளின் தான் இன்றைக்கு நோய்க்குரிய அடிப்படை காரணமாக அமைந்திருக்கிறது. விளைவு ஒன்று என்னென்றால், இந்த ட்ரக்ஸை நாம் பாவிக்கின்ற பொழுது முதலாவது விளைவு எங்களுடைய உடம்பில் ஏற்படுகிறது என்றால், நமது உணர்வுகளை மறுத்து போக செய்து நோயின் விளைவை எம்மால் உணர முடியாமல் தடுத்து நோய் குணமாவதை போன்று ஒரு மாயையை, ஒரு ஒரு மெஜிக் போன்ற அமைப்பை தோற்றுவிட்டு குரோனிக் டிசீஸ் நீண்ட கால நோய்களை உருவாக்குகிறது. இன்றைக்கு அதிகமான நோய்களை பார்த்தால், அதாவது எங்களை விட்டு நோய் தூரமானதாக காணப்படவில்லை, தொடர்ச்சியாக ஒரு மனிதனுக்கு நோய் இருந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தது இந்த ட்ரக்ஸை பாவிப்பதனால் இரண்டாவது விளைவு ஏற்படுவது என்னென்றால், அதாவது நஞ்சு ஊட்டுதல் என பொருள் கொடுக்கப்படுகிறது. ட்ரக்ஸ் கொடுப்பது என்றால் நஞ்சு ஊட்டப்படுகிறது. அதாவது இதை சம்பத் டிக்ஷனரியிலே அவர் தெளிவாக சொல்லுகிறார். எனவே எமது உடம்பில் மெல்ல கொள்ளும் ஸ்லோ பாய்சன், அதாவது மெதுவாக கொள்ளக்கூடிய நஞ்சு எங்களுடைய உடலிலே புகுத்தி எங்களுடைய நோயின் வீரியத்தை பின்னால் அதிகரிக்க செய்யக்கூடிய முறைதான் இந்த ட்ரக்ஸிலே பயன்படுத்தப்படுகிறது. அதே போன்றுதான் இன்று ஒரு மனிதன் அளவுக்கு மிஞ்சிய இன்பத்தை அடைய வேண்டுமாக இருந்தால், ஒரு மனிதன் அளவுக்கு மீதமான இன்பத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் இதற்கும் ட்ரக்ஸ் பாவிக்கப்படும். அதாவது ட்ரக்ஸ் என்று சொல்லுதான் பாவிக்கப்படுகிறது. இன்று நாம் மிகையாக பயன்படுத்துவதற்காக வேண்டி பசிக்காக வழங்கப்படுகின்ற மாத்திரைகள், தூக்கத்திற்காக வழங்கப்படுகின்ற மாத்திரைகள், இதன் மூலமாக எங்களுடைய இந்த நிலைமையை இங்கே உருவாக்கப்படுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் நாங்கள் மெடிசின் என்ற சொல்லை நாம் எடுத்தோமாக இருந்தால், நீ டை சீன், அதாவது இதனுடைய கருத்தை நாம் எடுப்போமாக இருந்தால், நீ டை சீன் என்பதனுடைய அர்த்தம் நான் செத்து போகக்கூடிய காட்சி என்று அதை, அதாவது ப்ரொனன்சியேஷன் அடிப்படையில் அதை பிரித்து காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, 344 மாத்திரைகளை இன்று தடை செய்யப்பட்டதாக காணப்படுகிறது. அதே போலதான் இன்று ஒரு ஒரு டெக்னாலஜி அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். ட்ரக்ஸ் உற்பத்தியின் போது அதை சொல்லுவார்கள் FDC என்று சொல்லுவார்கள். எஃப் என்றால் ஃபிக்ஸ் டஸ் காம்பினேஷன் ட்ரக்ஸ் என்று சொல்லுவார்கள். இது எப்படி செய்யப்படுகிறது என்றால், இதை புரிந்து கொள்வதற்கு நாம் விளங்க வேண்டும் என்னென்றால், அதாவது வழக்கமாக தேவைப்படக்கூடிய சில மருந்துகள் இருக்கிறது, அதாவது மெக்னீசியம் கால்சியம் என்றால் அது தனி மூலப்பொருளாக அமைந்து காணப்படும். ஆனால் இன்று என்ன செய்கிறார்கள் என்றால், ஒட்டுமொத்தமாக எல்லா அமைப்புகளையும் ஒன்று சேர்த்து ஒரு ட்ரக்ஸை உருவாக்குகிறார்கள். அதாவது அது சொல்றது காம்பினேஷன், எல்லா மருந்திலே கலந்து காணப்படும். இவ்வாறு காணப்படுவதுதான் இன்றைக்கு ஒரு பெரும் நோயாக உருவாக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. யாருக்கு எது தேவைப்படுகிறது என்பதை யாரு புரிந்து கொள்ள முடியும்? ஆகவே எல்லாத்தையும் ஒரு மனிதன் உணவாக மருந்து எடுக்கின்ற பொழுது அவனுக்கு பின்விளைவுகள் அதிகரிக்கிறது. இதுதான் இன்றைக்கு அதிகமாக இன்று நோய் ஏற்படக்கூடிய பிரதான காரணமாக அமைகிறது. அது மட்டுமல்ல, இன்று வேக்சினேஷன் சிஸ்டம், அதாவது தடுப்பூசி முறை இருக்கிறது இல்லையா, அதுவும் இதே அடிப்படையில தான் உற்பத்தி செய்யப்படுகிறது என்று நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் இன்று ட்ரக்ஸ் நஞ்சு என்று பயன்படுத்தக்கூடிய இந்த மருந்துகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு கய்யிம் அல்-ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகின்ற பொழுது சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெமிக்கல் மருந்தை பாவித்தது கிடையாது. இப்ப நாம் யோசிப்போம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் கெமிக்கல் மருந்து இருந்ததா என்று ஒரு கேள்வி எல்லோருக்கும் உருவாகும். ஏன் அந்த காலத்தில் கெமிக்கல் இல்லை என்று நாம் யோசிப்போம். கெமிக்கல் என்றால் என்ன? சேதனம் அசேதனம், ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக். என்னென்னு சொன்னால், ரியலாக வழக்கமாக எங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் சேதனம், அது மிக்ஸ் பண்ணப்பட்டு அது ஒரு காம்பினேஷனாக மாற்றப்படுமாக இருந்தால் அது கெமிக்கலாக மாறும். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக தடுத்திருக்கிறார்கள் இல்லையா. என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உலர் திராட்சை பழத்தையும் ஈச்சம் பழத்தையும் ஒன்றாக ஊறவித்து குடிக்க வேண்டாம் என்று தடுத்திருக்கிறார்கள். அதே போலதான், அதாவது நபி தயாரிப்பது ஈச்சம்பழத்தை தண்ணீருள்ளே ஊற்றி ஊற வைத்து அதை குடிப்பது சொன்னாங்க. 3 நாளைக்கு பின்னால் அதை குடிக்க வேண்டாம், அது மதுவாக மாறிவிடும். அப்ப சேஞ்ச் டு பேட்டர்ன், அதாவது அவருடைய அசல் நிலை மாறுவதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். இன்று நாம் மருந்து என்று எதை அடைகிறோம், எதை நாம் விளங்கிக் கொள்கிறோம்? இன்று கருஞ்சீரகம் பற்றி பேசுகின்ற பொழுது சிரிக்கக்கூடிய மக்களாக மாறுகிறோம். ஆகவே அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெமிக்கல் மருந்தை பாவிக்கவில்லை. அதாவது இவ்வாறு கலவை செய்கின்ற பொழுது என்ன மாற்றம் உண்டாக்கப்படுமோ அதனுடைய நிலைமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். அதே போன்றுதான் நாம் பார்க்கிறோம். இப்போது சொல்லுவார்கள், அதாவது 3 நாள், அதாவது நபி எனக்கூடிய அந்த பேரிச்சம்பளம் ஊற வைத்த தண்ணியை வைக்கின்ற பொழுது 3 நாட்களால் அது மதுவாக மாறிவிடும். இதை இவர்கள் ஆய்வு செய்து சொல்கிறார்கள். இவருடைய ஆய்வு முதிர்ச்சி அதாவது மூன்று நாள் என்று சொன்னால் முதலாவது நாள் இரண்டாவது நாள் இருக்கின்ற பொழுது அதனுடைய பெட்டன் மாறாமல் இருக்கும். அதே நிலைமையில தான் எங்களுடைய மருந்து பொருட்களை நாம் உருவாக்குகிறோம் என்று சொல்லக்கூடிய நிலைமை உண்டாயிருக்கிறது. இன்று நாம் மனிதர்கள் நஞ்சு பொருட்களை நாம் பாவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது இன்னொரு மாயை வெறும் இப்போது நாம் பேசக்கூடிய நிலைமை பார்த்தால் உடம்பின் உள்ளே வலி மாத்திரை போனவுடன் எங்கள் உடம்பிலே வந்து குளிசை போனவுடன் வலி நின்று விடுகிறதே. இவர் பேசுகின்றது தவறான கருத்தாக இருக்குது என்று எங்களுடைய உள்ளங்களிலே தோன்றும். தலைவலி வந்தால் இரண்டு பதினோரு போடுகிறோம் உடனே பெயர் நிற்கிறது நான் இல்லை என்று சொல்லவில்லை. இதனுடைய சிஸ்டத்தை யாரும் விளங்கப்படுத்துவதில்லை. எவ்வாறு இது நடக்கிறது என்று எவ்வாறு நடக்குது என்றால் பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காய்ச்சல் காய்ச்சல் என்றால் என்ன? காய்ச்சல் என்பது நோய் நிவாரணம். காய்ச்சல் என்பது எங்களுக்கு மருந்து. என்ன மருந்து? இன்றைக்கு நாங்கள் பொதுவாக பேசுவோம், அதாவது எங்களுடைய உடம்பிலே கழிவு தேங்கி இருக்குமாக இருந்தால் நோய் உண்டாகும். இதைத்தான் நிஜாமத்தை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீக்க சொன்னார்கள். அதே போன்று வயிற்றினுடைய கழிவு இருக்கிறது, வயிற்றிலே கழிவு இருந்தால் ஒரு மனிதன் நோய்வாய்ப்படுவாங்க. அதைத்தான் தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவை கற்றுத்தருகின்ற பொழுது மறைமுகமாக சொன்னார்கள் இல்லையா? நாங்கள் டொய்லெட்டிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது என்ன துவா ஓடுகிறோம்? அந்த துவாவில் என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை வெளியாக்கி சுகமளித்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நோய் அது இருந்தால் நோய் அப்போதுக்கு பின்னால் நோய் ஏற்பட்டால் சுகம் கிடைக்கும். வயிற்றுக்குள்ளே கழிவு இருந்தால் நோய் உண்டாகும், அதை அகற்ற சொன்னார்களா இல்லையா? அதே போலதான் ஒரு மனிதனுடைய கழிவு இருக்கின்ற பொழுது உடம்பு என்ன செய்யும் என்றால் அல்லாஹ் உயிருக்கு கொடுத்தக்கூடிய ஒரு பெரிய சக்தி, உயிர் சக்தி, இது என்ன செய்யும் என்றால் அல்லாஹ்வுடைய வகை கட்டளை ரோஹ் என்றால் அந்த கட்டளை என்ன செய்யும் என்றால் தன்னுடைய உடம்பை ஹீட் பண்ணும். ஹீட் பண்ணுகின்ற பொழுது அந்த கழிவு மெதுவாக வெளியாகும். நீங்கள் காய்ச்சல் அதிகமாக இருக்கிற ஒருத்தர நப்கின் அதாவது எங்களுடைய டிஷ்யூ எடுத்து சுவாசிக்க வச்சா இப்படி மூக்க மூடி வைத்து சுவாசிக்க வச்சுங்கன்னா எல்லோ கலர்ல தென்படும். அதனுடைய சுவாசம் உடம்பிலிருந்து சுவாச கழிவின் ஊடாக அந்த ஹீட் ஆக்கப்பட்டது வெளியாக்கப்படுகிறது. ரூஹு தன்னுடைய வளமையான உடம்பினுடைய சூட்டை வைத்து அது மிகவும் அதிகமாக அதிகரிக்க அதிகரிக்க அது ஆவியாக மாறுகிறது. உடம்பிலிருந்து தோல் மூலமாக அது ஆவியாகிறது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க நீரை கொண்டு ஆத்துங்க என்று சொன்னாங்க. இன்னைக்கே இன்னைக்கு உம்மத்தில் விளங்குறது இல்லை. காய்ச்சல் என்பது நோய் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணியை குளிக்கின்ற நேரம் மூன்று நாள் ஆக குறைந்தது ஆக கூடியதுனால ஒன்பது நாள் எடுத்துனாங்க. அதுக்கு பின்னால் சத்தியம் விட்டு சொன்னாங்க காய்ச்சல் நின்று வேண்டி. இந்த நம்பிக்கையை மகாத்மா காந்தி நம்பினார். ஏன் நம்மளால் நம்ப முடியாமல் இருக்கிறது? மகாத்மா காந்தி தன்னுடைய சர்வையில எழுதுகின்ற பொழுது சொல்கிறார், நான் எப்போது இதை படித்தேனோ அதிலிருந்து என்னுடைய குடும்பங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் நான் இந்த நீர் வைத்தியத்தையே செய்கிறேன் என்றால் நாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? ஆகவே இப்படி உடம்பை அகற்றுவதுதான். அதனால் இந்த கழிவை வெளியகற்றுகின்ற பொழுது நாங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கழிவு வெளியாக வந்து கொண்டிருக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் மாத்திரையை உள்ளுக்கு போடுறோம், அதாவது ட்ரக்ஸ் உள்ளுக்கு நாங்கள் குளிச்சியை பார்க்கிறோம். இப்ப இங்க போறது ஒரு நஞ்சு. இந்த நஞ்சு என்ன செய்யும் என்றால் இந்த வரக்கூடிய நஞ்சை எங்களோட ரூஹு பார்க்கும். இந்த உள்ளுக்கு இருக்கிற கழிவை விட இந்த வரக்கூடிய கழிவு மிக மோசமானது. இதை நாங்கள் அகற்றுவதற்காக வேண்டி உடனே அந்த வலி நீக்கம் அல்லது காய்ச்சல் ரிட்டர்ன் ஆகும். இந்த வலி வயிற்றுக்குள்ள போன இந்த கழிவு அகற்றுறதுக்கு என்ன செய்யும் என்றால் உடம்பு உடனடியாக வேறு வேறுக்கிறது என்றது கழிவு. ஏனென்னா வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ட்ரக்ஸை போட்டு தண்ணியை குடிச்சோன்னா அது அர்த்த மொத்தமாக தண்ணியில கலந்தோன்னு ஆனா உடம்பு பார்க்கும். இந்த கழிவு அகற்றலும் உடனே வியர்வை மூலமாக அகற்றுகின்ற பொழுது வியர்வை வழியாக சூடு குறையும். அதே போல அதிகமாக யூரின் போகும். இந்த நிலைமை ஆனால் நாங்கள் யோசிக்கிறோம், எங்களோட வருத்தம் சரியாயிட்டது, வருத்தம் சரியாக ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் மருந்து என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருந்து என்று காட்டியது, சஹாபாக்கள் மருந்து என்று காட்டியது உணவாக இருக்கிறது. நாம் எல்லோரும் சதக்காவின் சிறப்பை படித்திருப்போம். சதக்காவின் சிறப்பிலே வயிறு நிறைய சாப்பிட்டதில்லை என்ற ஒரு தலைப்பு இருக்கிறது. ஆனால் யார் வரை நம் பஸ்துகளில் போனாலும் கூட அதை படிப்பதும் இல்லை. ஏனென்றால் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதும் இல்லை. அதிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது கலீபா ஹாரூன் ரஷீதுடைய காலத்தில் நான்கு தேச வைத்தியர்களை அழைத்து எந்த வகையிலும் கெடுதி அளிக்காத மருந்தை சொல்லுங்கள் என்று கேட்டார் கலீபா ஹாரூன் ரஷீத். உடனே அங்கிருந்த இந்திய மருத்துவர் கருப்பு கடுக்காய் என்றும் ஈராக்கில் இருந்து வந்த மருத்துவர் ஹாலூன் என்றும் ரோம் நாட்டு மருத்துவர் வெந்நீர் என்றும் நான்காம் நாட்டு வைத்தியரான சவாபு நாட்டை சேர்ந்த மருத்துவர் சொன்னார், நீங்க சொன்ன இந்த மூன்று மருந்துகளும் சைட் எஃபெக்ட் ஏற்படுத்தும். அப்ப எல்லோரும் அதிசயமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள், சைட் எஃபெக்ட் ஏற்படுத்துமா? அப்ப உடனே அவர் சொன்னார், அப்ப நீங்களே சொல்லுங்கள் என்ற உடனே அவர் சொன்னார், கருப்பு கடுக்காய் குடலை கசக்கி வதைக்கும் என்று சொன்னார். அது அதனுடைய சைட் எஃபெக்ட் அவர் விளங்கப்படுத்தினார். ஹாலுன் ஈரலுக்கு கெடுதியை ஏற்படுத்தி குடலில் வலுவலுப்பை உண்டு பண்ணும் என்று சொன்னார். வெந்நீர், நாம் குடிக்கக்கூடிய சுடுதண்ணி இருக்குதே அது குடலை தளர்த்தி விடும் என்று சொன்னார். குடலை தளர்த்தி விடும், இதனாலதான் நாங்க ஆயுர்வேதிக் மருந்துல பேதிக்கு லூஸ் மோஷன் போவதற்கு மருந்து குடிக்க போனால் அந்த மருந்து ஒன்றை தந்து சொல்லுவார்கள், இதை சுடுநீரிலே அறிந்து கொள்ளுங்கள் என்பார்கள். ஏனென்றால் அப்போது மன விலங்குவாக வெளியாகும். இதை ஹலீஃபா ஹாரூன் காலத்திலே அங்க இருந்த வைத்தியர்கள் சொன்னார்கள். அப்படி கூறியதற்கு பின்னால் அவர் சொன்னார், நல்ல பசி ஏற்படும் வரை சாப்பிடக் கூடாது, இன்னும் சாப்பிடலாமே என்ற ஆசை இருக்கும் போது நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியதை கேட்ட எல்லா மருத்துவர்களும் சொன்னார்கள், நீங்கள் சொன்னது உண்மைதான், நீங்கள் சொன்னது உண்மைதான் என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை உண்டாக்கப்பட்டது. ஆகவே இந்த அது மட்டுமல்ல, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா எங்களுடைய அன்பா சிஸ்டர் சொன்னாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட பெண்கள் இரத்தத்தை கொண்டு காட்டப்படும் சொல்லப்படும். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் டெஸ்டிங் செஞ்ச காலம் இல்ல, பிளட் டெஸ்ட் பண்ணி செஞ்ச காலம் இல்ல, அந்த ரத்தத்தை இப்படி பார்ப்பாங்க, பார்த்துட்டு செல்லுவாங்க, நீங்க இந்த உணவை அதிகமா சாப்பிட்டீங்க, இந்த நோய் ஏற்பட்டிருக்கிறது, அதற்கு இந்த உணவை நீங்க சாப்பிடுங்க என்றாங்க. அப்ப சொல்லப்பட்ட மருந்துகள் எல்லாம் உணவாக இருந்தது, அன்றும் இல்லை இன்றும் இல்லை, எந்த காலங்களிலும் உணவையே மருந்தாக கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, எவரொருத்தர் ஆட்டு இறைச்சியை ஜெய்தூன் எண்ணெயுடன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சமைத்து சாப்பிடுவாரே, ஆனால் இவருக்கு நோய் என்று நான் கேள்விப்பட்டால் ஆச்சரியம் அடைகிறேன் என்றாங்க இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இன்றைக்கு நாம் எங்கிருந்து கொண்டிருக்கிறோம், எங்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது? உணவை மருந்தாக காட்டப்பட்ட காலம்தான் அந்த அந்த காலமாக இருக்கிறது. இன்று நாம் அது மட்டுமல்ல, ஹிப்போக்ரட்டிஸ், அதாவது இன்றைக்கு அதாவது நவீன மருத்துவம் பேசக்கூடிய ஹிப்போக்ரட்டிஸ் அவருடைய கருத்தை சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், உணவே அதாவது நீ கொடுக்கக்கூடிய மருந்துகளின் மிக சிறந்தது உணவாகவே இருக்கிறது, அதே நீ மக்களுக்கு அதாவது அவருடைய இன்னொரு கருத்தும் இருக்கிறது, இருமல் காய்ச்சல் வலி என்பவை நோய் அல்ல. ஹிப்போக்ரட்டிஸினுடைய கருத்து, இந்த ஹிப்போக்ரட்டிஸை வைத்துதான் இந்த நவீன மருத்துவம் அலோபதி மருத்துவம் முன்னேறி செல்கிறது. ஆனால் அவருடைய கருத்து, இருமல் காய்ச்சல் வலி என்பது நோய் அல்ல, வியாதிகளை போக்குகின்ற ஒரு உடம்பினுடைய சிஸ்டம் என்றும், உணவே உன்னுடைய மருந்தாக இருக்கட்டும், மருந்தே உன்னுடைய உணவாக இருக்கட்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். ஆகவே இன்று இந்த விடயங்களை எங்களுடைய வைத்தியர்கள் சொல்லுகிறார்களா இல்லையா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு மனிதன் இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒரு மனிதர் எவ்வாறு மருந்தை தேர்வு செய்ய வேண்டும், ஒரு மருத்துவத்தை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும் என்பதை ஷாதுமா அதே போன்று இப்னு கய்யிம் அல்-ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒட்டுமொத்த ஆய்வு நூல்களையும் சுருக்கி ஐந்து விடயங்களை அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய மருத்துவம், மருத்துவம் மட்டுமல்ல மருத்துவ முறைகளும் மருத்துவரும் தெரிவு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த ஐந்து விடயங்களிலும் உட்படுமாக இருந்தால் அதுவே சிறந்த மருத்துவமாக இருக்கும், மற்றவைகள் எல்லாம் ஊகங்களாக இருக்கும். ஐந்து விடயத்திலே ஒன்று, ஒரு மனிதன் குர்ஆன் மூலமாக அதாவது ஈமானின் மூலமாக தன்னுடைய நோயை குணப்படுத்த வேண்டும். ஒரு மனிதனுக்கு தனக்கு நோய் வருகிறதா, தனக்கு நோய் வந்தால் உடனே அவன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எங்களுடைய இமாம்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குர்ஆன் ஹதீஸ் சொல்லியிலே எங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கிறார்கள். அதிலே ஒன்று என்னென்றால், ஒரு மனிதன் ஈமான் மூலமாக தன்னுடைய நோயை குணப்படுத்த வேண்டும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு தன்னுடைய நோயை குணப்படுத்தினார்கள், சஹாபாக்கள் தன்னுடைய நோய்களை எப்படி குணப்படுத்தினார்கள், அந்த அடிப்படையில் ஈமானை கொண்டு நாம் நம்முடைய நோயை குணப்படுத்த வேண்டும். அன்பான சகோதரிகளை, இன்று நாம் தாசு கழிப்பு செய்து கொண்டிருக்கிறோம், எல்லோரும் செய்கிறோம், எங்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது? அல்லாவிடத்திலே நான் கேட்டு எங்களுடைய நோயை குணப்படுத்த முயற்சி செய்கிறேனா, அல்லது இந்த மகளுக்களின் பக்கம் போகிறேனா? இதைத்தான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. மக்கள் அதிகமாக சிக்குகுடைய கல்விகளை படித்தாங்க, ஹதீஸ் கலைகளை படித்தாங்க, படித்துக் கொண்டிருக்கிற காலத்துல பார்த்து சொன்னாங்க, எங்களுடைய இஸ்லாமிய மருத்துவத்தை படிக்காமல் விடுகிறார்கள், இதை யகூதிகளும் நசாராளிகளும் கையில் எடுத்தால் எங்களை வெக்கம் இல்லாதவர்களைப் போல் நடத்துவார்கள், அது மட்டுமல்ல மகரம் பேணுவதில் நாம் சிரமப்படுவோம் என்று சொன்னார்கள். இன்று அது நடந்து கொண்டிருக்கிறது. வெக்கம் ஈமானுடைய பாதியாக இருக்கிறது, அந்த பாதியை எங்களிடத்தில் இருந்து கலட்டி விட்டார்கள். இன்று நாம் இஸ்லாமிய மருத்துவத்தை ஒரு நோக்கி செல்லுகின்ற பொழுது இது இப்போது சாத்தியமா என்று நாம பேசுகிறோமே, எங்களுடைய ஈமானிய அடிப்படையில் நாம் குணமாக்க முயற்சிக்கிறோமா? அதே போல இரண்டாவது குர்ஆன் மூலமாக கூறப்படுகிறது. யாருக்கு குர்ஆன் ஒருத்தருக்கு நோயை சுகமளிக்கவில்லையோ அவருக்கு அல்லாஹ் சுகமளிக்க மாட்டான், யாரு குர்ஆனை போதுமாக்கிக் கொள்ளவில்லையோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவனாக ஆக மாட்டான் என்ற ஹதீஸுடைய கருத்துக்கள் வந்திருக்கிறார். இந்த குர்ஆன் ஆயத்துக்களை நான் அதை சொல்ல ருக்கியாவுடைய ஆயத்துக்களை கொண்டு ஒரு மனிதன் நோய் நிவாரணம் அடைய வேண்டும், சூரத்துல் ஃபாத்திஹா நோய் நிவாரணி எங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது, நாம் எந்த அளவுக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறோம், இன்று நாம் குர்ஆன் ருக்கியாவுடைய ஆயத்துக்கு கொண்டு நாங்கள் செய்கிறோமா? அடுத்தது அமல்களை கொண்டு நோயை குணப்படுத்துவது. ஒரு மனிதன் தன்னுடைய அமல்கள் சதக்கா செய்வதன் ஊடாக அவனுடைய நோயை குணப்படுத்த அவன் முயற்சிக்க வேண்டும். நாம் எத்தனை பேர் செய்கிறோம்? எவர் ஒருத்தர் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் வலா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்று சொன்னாரே ஆனால் அவருக்கு 700 நோய்கள் இருந்தால் பாதுகாப்பு அளிக்கிறார்கள், 10 விடுத்தல் சொன்னார். இன்று நாம் யார் இந்த அமல்களை கொண்டு அல்லாவிடத்தில் எங்களுடைய நோயை குணப்படுத்த முயற்சி செய்கிறோம்? அதே போன்றுதான் அடுத்தது சொன்னாங்க, மூன்றாவதாக குர்ஆனை கூட, அதாவது குர்ஆனில் இருக்கக்கூடிய உணவுகளை கொண்டு நோயை குணப்படுத்துறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவையே மறந்தாக எங்களுக்கு காட்டினாங்க, ஆனால் 3 ஷரத்துகள் அடிப்படையில் தான் அந்த உணவு மருந்தாக பயன்படுத்தப்பட வேண்டும். 3 ஷரத்து இருக்க வேண்டும். எது? அதாவது ஒரு நாங்கள் என்று மருத்துவம் செய்ய போகிறோம், இந்த மருந்து எனக்கு கிடைக்கிறது, இந்த ஷரத்துக்குட்பட்டதா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். 1வது விடயம் என்னவென்றால் ஹலாலாக இருக்கணும். 2வது சைபா உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், உடல் ஆரோக்கியத்தை தர வேண்டும். 3வது பசாரத் சொல்லப்பட்டு இருக்க வேண்டும். இந்த 3ஐ நாம் விளங்கிக் கொள்வதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்கிறேன். இன்று நாம் எங்களுடைய உடம்பிலே ஒரு சிறந்து வருகிறது, உடனடியாக நாங்கள் செல்வமாக இருந்தால் அலோபதி மருத்துவத்திடம் வெஸ்டர்ன் மருத்துவத்தினர் போகும்போது அவர்கள் ஒரு கிருமி தருகிறார்கள். அதே போன்று நாம் ஆயுர்வேதிக் கேனைய மருந்துகளிடம் போடுகின்ற பொழுது அவர்கள் ஒரு எண்ணெயை பூச தருகிறார்கள், உதாரணமாக நல்லெண்ணெயை எடுத்துக்கொள்வோம். அதே போன்று 3வது நாங்கள் இஸ்லாமிய மருத்துவத்தை நாடுகின்ற பொழுது எங்களுக்கு ஜெய்தூன் எண்ணெயை பூசுங்கள் என்று சொல்லுவார்கள். இது 3ஐயும் இந்த 3 ஷரத்துக்குள்ளே நாங்கள் உட்படுத்துவோம். வெஸ்டர்ன் மெடிசன்ல இருந்து தரக்கூடிய அந்த கிரீமை நாம் இந்த ஷரத்துக்கு உட்படுத்தினமாக இருந்தால் அது ஹலாலா? சந்தேகம். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் தருமா? ஒன்றை செய்தால், அதாவது ஒரு மனிதன் தோல் வியாதியை சரி செய்தால் சுவாச நோய் உண்டாகும், சுவாச நோயை சரி செய்தால் தோல் நோய் உண்டாகும். இது அடிப்படை மருத்துவத்தினுடைய கன்செப்ட் ஆக இருக்கிறது, இயற்கை மருத்துவத்தினுடைய. அப்ப இவர் கிரீமை போச்சினார் என்றால் ஒரு சைட் எஃபெக்டே உண்டாகும். இப்ப நல்லெண்ணெய் பாவிப்போம், அப்ப பசாரத்தும் அங்கு இல்லை, 3 ஷரத்துகளும் அதுக்கு இல்லை. இப்ப நாங்க நல்லெண்ணெய் ஆயுர்வேதத்திலே போனால் நல்லெண்ணெயை பயன்படுத்துகின்ற பொழுது அதை நாம் எடுத்து நோக்கின்ற பொழுது அது ஹலாலாக இருக்கிறது. நல்லெண்ணெய் எள்ளில் இருந்து எடுப்பதனால் அது உடல் ஹலால், அது உடல் ஆரோக்கியமாக இருக்கும், அங்கு பசாரத்து இருக்க மாட்டாங்க. அதே போலதான் நாங்கள் ஜெய்தூனெண்ணெய் எடுப்பமாக இருந்தால் ஜெய்தூனெண்ணெய் அது ஹலாலானது, உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியது. நன்சல்லாம் அதை சொல்ல பசாரம் சொன்னார்கள். என்ன பசாரம் என்றால் இது வரக்கட்டு பொருந்திய மரத்தினுடைய எண்ணெயாக இருக்கிறது, இதை குடியுங்கள் பூசுங்கள் என்று நன்சல்லாம் சொன்னார்கள். பசாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. கருங்கிழம் அதுக்கும் பசாரம் சொன்னாங்க. உலகத்தில் மரபந்திரமாக இருந்தால் மௌத்தை தவிர மரணத்திற்கு மற்றெல்லா நோய்களுக்கு மருந்து என்று பசாரம் சொன்னார்கள். இது ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எடுத்துள்ள பொழுது நன்சல்ல ஒவ்வொரு மருந்துகளிலேயும் பசாரம் இருக்கிறது. உள்வரிசையை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு தங்கம், அதாவது எவ்வளவு நிறைய தங்கம் இருந்தாலும் அவ்வளவையும் கொடுத்துட்டு அந்த உள்வரிசையை வாங்கிவிடுங்க என்று அதிகாரி என்னுடைய கூற்று இருக்கிறது. ஏ, நாங்கள் பசாரம் தங்கத்தை விட உள்வரிசை பெற மாதிரியானது. ஆகவே இந்த அடிப்படையில் எங்களுடைய மருத்துவங்களை நாங்கள் அடிப்படையாக காண வேண்டும். அதே போன்றுதான் 5வது விடயம், அதாவது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியாகற்றுவது, உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியாகற்றுவதன் மூலமாக தன்னுடைய நோயை குணப்படுத்த ஒரு முஸ்லீம் ஒரு மோமின் அதாவது தன்னை விளக்க வேண்டும். அதை உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் எங்கெங்கே இருக்கும் என்றால் வயிற்று கழிவு, வயிற்றுக்கரையை ஆற்றுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜன்னா என்ற தாவரத்தை கொண்டு பேரிக்கு குடியுங்கள். அது அந்த சொல்லுகின்ற பொழுது அதற்கு சொன்ன பசாரத் என்றால் மௌத்துக்கும் மருந்து இருக்கும் என்றால் அது ஜன்னாவாகத்தான் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருத்துடைய ஹதீஸ் இருக்கிறது. ஆகவே அதே போன்று சொன்னார்கள், ஹிஜாமத்தின் மூலமாக நாங்கள் எங்களுடைய கழிவுகளை வெளியாகுவது. அன்பான சகோதரர்களே, அதே போன்றுதான் சொன்னார்கள், மூக்குக்குள்ளே வந்து கரைநீரக நீர் நாம போடுறது, அதாவது மூக்குக்குள்ள நாங்கள் கரைநீர் எண்ணெயை விழுகின்ற பொழுது தலை சம்பந்தமான அனைத்து நோய்களிலிருந்து அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறார். இந்த அடிப்படையில் எங்களுடைய மருத்துவம் அமைந்திருக்கிறதா, அல்லது நாங்கள் எந்த அடிப்படையில் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு ஹதீஸையும் நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறார், நிச்சயமாக ஒவ்வொரு நோக்கியும் ஒரு மருந்து உண்டு, நோய்க்குரிய மருந்து அதில் பழக்கமாக இருந்தால் இறைவன் அனுமதி கொண்டு அதை நீங்கிவிடும் என்று அண்ணன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சாபி வந்து கேட்கிறார், யார் சூரத்தா, கல்லை கொண்டு மதுவை கொண்டு மருந்து செய்வது சம்பந்தமாக கேட்கப்பட்ட நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது நிச்சயமாக மருந்தல்ல, அது நோயாக என்று கூறியிருக்கிறார்கள். இன்று நாம் பாதிக்கிறோம், அல்கஹோல் பாதிக்கக்கூடிய மருந்துகள் அதிகமாக இருக்கிறது, நன்மை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம், ட்ரக்ஸ் என்பது நன்மை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதை நாம் ஒவ்வொருத்தரும் பயந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தொரு விஷயமாக இருக்கிறது. அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள், நஞ்சு போன்ற தீய பயன் தரக்கூடிய பொருட்களை தடை செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு ஒரு மருத்துவர் வந்து கேட்கிறார், யாரெல்லாம் தவளையை கொண்டு மருத்துவம் செய்வது சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொள்ளுவதை எடுத்து தடுத்திருக்கிறார்கள். ஆம், இன்று மருந்துகள் செய்கின்ற பொழுது, இன்சுலின் போன்ற விடயங்கள் தயாரிக்கின்ற பொழுது எவ்வளவு விடயங்கள் கொல்லப்படுகிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளியாக இருக்கிறாங்க, மயக்கமுற்ற நோயாளியாக இருக்கின்ற பொழுது இவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாயிலை சாபாக இருந்து வாயிலை மருந்தை ஊற்றினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாடை செய்தார்கள், வாராமல்கள், ஆனால் நோயாளிகள் மருந்தை வெறுப்பது போல் என்று எண்ணி இவர்கள் வாயில் ஊற்றினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் வேணாண்டு சொல்லவில்லையா, நீங்கள் ஏன் என்னிடம் ஊற்றினீர்கள் என்ற கருத்துப்பட எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய நோயாளிகளை உண்ணவும் பருகவும் செய்யாதீர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு உணவளிக்கிறான், அல்லாஹ் அவர்களுக்கு நீர் புகட்டுகிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மனிதர்கள் துன்புறுத்தும் சகலவற்றிலிருந்தும் பாலவர்களும் துன்பம் அடைகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை ஏன் உணர்த்தி சொல்கிறேன் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாமத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது நீங்கள் செய்யக்கூடிய மருந்துகளில் ஒன்று நன்மை இருக்கும் என்றால், நல்லது இருக்கும் என்றால், அது தேர் அருகுவது, ரத்தம் வெளியாகுவது, மூன்றாவது சூடிடுவது, ஆனால் என்னுடைய உம்மத்தினருக்கு நான் சூடிடுவதை தடை செய்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூடிடுவதை பாலவர்கள் துன்புறுத்தப்படுவார்கள் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுத்தார்கள். ஆனால் இன்று என்ன என்ன குதிரத்துக்கு நடக்கப்படுகிறது? பிரசவத்தின் போது சிசரியன் பேர் என்று நடைபெறுகிறது, வெட்டப்படுகிறது, அந்த வழி பெண்கள் எவ்வளவு கஷ்டத்தில் அதாவது கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அதை நாம் ஒவ்வொருத்தரும் கவனத்தில் எடுக்க வேண்டும். இவ்வாறு தடுத்த விஷயத்தை எங்களுடைய ஈமான் உள்ளவர்கள் நாம் எவ்வாறு செய்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, மயக்கத்தை உண்டாக்கக்கூடியதும் உடம்பை தடைவடைய செய்யக்கூடிய, உடம்பை குறைக்கக்கூடிய, டயர்டாக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்துவதை விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். நன்கு கண்ணாடி கல் போன்ற தீய பொருட்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை உணவாக உட்கொள்வதையும் தடை செய்திருக்கிறார்கள். இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். என்னென்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றி சாப்பிட்டால் உடம்பில் ஏற்படக்கூடிய விஷயங்கள், நன்றி கொண்டு மருத்துவம் செய்வது தொடர்பாக எங்களுக்கு இவ்வாறான விஷயங்கள் சொல்லி தந்திருக்கின்ற பொழுது நாம் ஏன் இயற்கையான குர்ஆன் ஹதீஸிலே சொல்லப்பட்ட இஸ்லாமிய மருந்தை நாம் ஏன் நாம் எடுத்து நடக்க முடியாமல் இருக்கிறது? அது மட்டுமல்ல, இந்த இந்த ட்ரக்ஸ் பாவிப்பதனால் ஒரு மனிதன் இந்த மருந்துகளை பாதிப்பதனால் அவருடைய சக்கராத்துடைய வேதனை அதிகமாகும். இதை அடிக்கடி உடம்புப்படுத்துகின்ற பொழுது சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இப்ப நாங்க பார்க்கிறோம், நன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றியூட்டப்பட்டது. அதாவது இந்த நன்றி என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் சக்தியை விட, அதாவது அதை சொல்வது வைட்டல் ஃபோர்ஸ், இந்த வைட்டல் ஃபோர்ஸ் என்பது எங்களுக்கு ஒரு சாதாரண மனிதனை விட 100 மடங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூடியது. அதாவது எங்களுக்கு இருக்கக்கூடிய வைட்டல் போர்ஸ் ஒன்று என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வைட்டல் போர்ஸ் அளவு 100 ஆக இருக்கிறது. அதனாலதான் உலகத்தில் இருக்கக்கூடிய நஞ்சு பொருட்கள் ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆற்றலத்தையே வழங்குகின்ற பொழுது அந்த நஞ்சு உண்டு, அந்த நஞ்சு எதையும் செய்யவில்லை. ஆகவே அந்த நஞ்சியானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸ்லோ போய்சனாக இருந்தது, மெல்ல கொள்ளக்கூடிய மெது மெதுவாக உடலை அறுக்கக்கூடிய நஞ்சாக இருந்தது. அதே கன்செப்டில தான் இன்னைக்கு பார்மகாலஜி படிக்கக்கூடிய பார்மசிஸ்ட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதலாவது இன்ட்ரடக்ஷன் சொல்லுவார்கள், நாம் பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் எல்லாம் நஞ்சுகள், அதனுடைய வீரியத்தை நாங்கள் ஒரு மடங்காக்கி மக்களுக்கு கொடுக்கிறோம். அப்ப அந்த கல்சத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்தாங்க, எங்களுக்கு சாரது நன்றி என்றது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது ஹதீஸ்களில் வரக்கூடிய கருத்துகள் என்னென்னால், எனக்கு என்னுடைய மரண வேதனையில், அதாவது அன்று ஊட்டப்பட்ட நன்றி இப்போது மரண வேதனையில் எனக்கு காட்டுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, என்னுடைய பாட்டனார் எந்த முறையில் மறைந்தாரோ அதே போலதான் நான் மறைந்தேன் அடிப்படையில் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வின் பக்கம் மீளுவோம், ஈமானை கொண்டு குணப்படுத்துவோம், அமல்களை கொண்டு குணப்படுத்துவோம், குர்ஆன் கூறிய குர்ஆனை கூட்டை கொண்டு குணப்படுத்துவோம். அதாவது உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை குணப்படுத்தி எங்களுடைய சக்கராத்துடைய வேதனையை நாம் குறைத்துக் கொள்வோம். ஏனென்று சொன்னால் இந்த நஞ்சுகள் எங்களுடைய சக்கராத்துடைய வேதனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் படிப்படியாக எடுத்துக்கொண்டு இந்த விஷயங்களை எங்கள் வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் நாம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இதுபோன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.